கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினாலும் இந்த காலை நேரம் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கிறேன். இந்த ஒரு நாள் கூட ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. இது ஒரு நாள் என்று சொல்வதை விட இந்த ஒரு பீரியட், இந்த ஒரு மாதங்கள் மற்றும் இதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் புது சிருஷ்டியின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மாதங்களாக அது காணப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால் உங்கள் யாவருக்கும் அந்த விதமான காரியங்கள் புரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் நம்ம கடைசி 2 ஆண்டுகள் இந்த இடத்திலே அந்த ஒரு பஸ்காவின் அனுஷ்டிப்புக்குள்ள தேவன் கிருபையினாலே நம்ம வந்திருக்கிறோம். எனவே 2 அனுபவங்கள் நம்ம வாங்கியிருக்கிறதுனால இந்த ஒரு 3வது பஸ்கா நமக்கு வர இருக்கிறது. அதை குறித்த ஒரு தெரிந்த சிந்தை, ஒரு பயபக்தி அது நம்ம எல்லாருக்கும் வரும். அப்ப அந்த ஒரு பயபக்தியானது ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியங்களை அது சம்பந்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தியானம் பண்ணி அந்த ஒரு சத்திய வெளிச்சத்தை பெற்று நம்மை நாமே நம்ம சீர்திருத்திக் கொள்ளும் போது அது தேவன் பார்வையில் ஏற்றதா இருக்கு. நமக்கு கூட நம்மளுக்கு ஏற்ற விதமான ஒரு தகுதி, ஒரு நிலை வரப்பாட்டுக்குள்ள நம்ம கடந்து வர முடியும் அந்த பஸ்காவுக்கு முன்பதாக. எனவே அந்த ரீதியில சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களிலே பல்வேறு விதமான தலைப்புகள் கீழே அநேக பரிசுத்த சகோதரர்கள் நம்ம மத்தியில வந்து பஸ்கா பத்திய ஸ்டடி எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டடிகள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்ததா இருந்தால் கூட மறுபடியும் மறுபடியும் இந்த காலப்பகுதியில அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது அது மிகுந்த நன்மைக்கு ஏதுவான விஷயமாயிருக்கு. அந்த ரீதியில இன்னைக்கு கூட நாம ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே இந்த பஸ்காவை காரியத்தை நம்ம ஸ்டடி பண்ணலாம். சில சகோதர சகோதரிகள் நீங்கள் புதியவர்களாக நம்ம சபையில இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு கூட இதனுடைய ஒரு ஆரம்பம் பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே பாடத்தின் தலைப்பானது பஸ்காவை அனுசரிக்கும் நாள், த டே ஆஃப் பாஸ் ஓவர் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடி இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம முதலாவது சில அறிமுகங்களுக்குள்ள நம்ம போலாம். பஸ்கா என்றால் என்ன, பஸ்கா என்ற வார்த்தைக்குரிய பொருள் என்ன, முதலாவது நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பஸ்காவை பற்றிய ஒரு தெளிவுகள் நமக்குள்ள இருக்கும் போதுதான் அதனுடைய நாள் பற்றி கூட நம்ம அறிந்து கொள்ள அது பயனுக்கு எதுவா இருக்கும். எனவே பஸ்கா என்றால் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம், அதுக்கு கடந்து போகுதல், ஒரு இடத்திலிருந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறது, கடந்து போகுதல் சொல்லி வைக்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில அல்லது ஒரு புது சிருஷ்டிகள் வாழ்க்கையில இந்த பஸ்கா இது எப்பேற்பட்ட விஷயமா இருக்குன்னா, இந்த பூமியிலே காணப்படக்கூடிய புது சிருஷ்டிகளுக்கு தேவன் 2 சடங்காச்சாரங்கள் அல்லது அவங்க அனுஷ்டிக்க வேண்டிய அனுஷ்டிப்புகள் தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த 2 அனுஷ்டிப்புகள் உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லேயே பேசியிருப்பாங்க. முதலாவது அனுஷ்டிப்பு, ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இந்த பூமியில செய்ய வேண்டிய ஞானஸ்நானம், அந்த ஒரு ஞானஸ்நானம் அந்த ஒரு அனுஷ்டிப்பு அவங்க கண்டிப்பா செய்யணும். அதை தொடர்ந்து அவங்க இந்த பூமியிலே வாழ்கிற கால அளவெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு பஸ்காவினுடைய காரியத்திற்குள்ள கூட அவங்க கடந்து போகணும். இந்த 2 விதமான அனுஷ்டிப்புகள் ஒவ்வொரு புது சிருஷ்டி வாழ்க்கையிலையும் இருக்கும். எப்படி இது ஒவ்வொரு புது சிருஷ்டி வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கலாம் அப்படின்னா, இதை அவங்களுக்கு ஆரம்பம் அல்லது அந்த சபைக்கு தலையாகிய கர்த்தர் இயேசு அவர் அந்த பாதையில போயிருக்கிறார். அவர் இருந்த இந்த காரியங்களை அடையாளமாக இந்த பூமியில வாழும் போது அவர் செய்து காமிச்சிருக்கிறார். அவர் கூட கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிருக்கிறார். எனவே அவருடைய அடிச்சுவீடுகளை பின்பற்றக்கூடிய சபை, அப்ப அவங்க கூட அந்த பாதைகள்ல அந்த காரியங்களை செய்ய வேண்டியது அது அவசியமான ஒன்றாக அது காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். எனவே அப்ப இந்த ஒரு பஸ்கா புது சிருஷ்டிகள் வாழ்க்கையில் அவசியம், கர்த்தர் இயேசு செஞ்சதுனால அதை கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும் நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் இயேசு எதன் அடிப்படையில செஞ்சிருப்பார் பஸ்கா அப்படின்னா, அவர் ஒரு யூதர். அந்த ஒரு பஸ்கா என்ற ஒரு நியமமே அல்லது அந்த ஒரு பிரமாணமே யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும், அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை பலத்த கைகளோடும் ஓங்கிய புயத்தோடும் அவங்களே அவர் புறப்பட பண்ணினார். அப்படி புறப்பட பண்ணக்கூடிய அந்த காலத்துல கடைசி வாதையாகிய 10வது வாதை, அந்த வாதைக்கினுடைய அறிமுகத்தை பற்றி பேசும் போதே அவர் பஸ்காவை பற்றி அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த முதல் பிரமாணம், இந்த ஒரு முதல் பிரமாணம் தான் அது. அதை பற்றி நாம் வசனம் வாசிக்கலாம், யாத்திராகமம் 12:14. யாத்திராகமம் 12:14.
அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள்.
ஆமா, அதே இந்த இடத்துல நம்முடைய தேவன் தெளிவா சொல்றாங்க, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கருவீர்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி மாத்திரமில்லை, தலைமுறை தலைமுறை தோறும். இஸ்ரேலர்களாகிய நீங்கள், உங்களுக்கு எத்தனையோ தலைமுறைகள் இந்த பூமியில வரும். அப்படி வரக்கூடிய எல்லா தலைமுறைகளிலையும் நீங்க என்ன பண்ணிடணும்னா, அந்த ஒரு பஸ்காவினுடைய நியமனத்தை நீங்கள் ஆசரிக்கணும். ஆசரிக்காம நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்க இஸ்ரேலர் என்பதற்கு ஒரு அடையாளம் கூட சொல்லிடலாம் இந்த ஒரு பஸ்காவை நீங்க செய்யக்கூடிய காரியம். அதை தொடர்ந்து இது மாம்சீக இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட நித்திய நியமனம் மற்றும் அது ஒரு முதல் பிரமாணம் கூட நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவங்க எதற்காக அந்த பஸ்காவை அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆவிக்குரிய இஸ்ரேல்களுக்கு யார் ஒரு காரியமா இருக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. அவர் இதை அனுஷ்டிக்கிறது பத்தி அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால், லூக்கா 22:19
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நிலைப்பாட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுறார். அவர் சொல்லும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் ரெண்டு காரியம் பண்றாரு. ஒன்னு அப்பத்தை எடுத்து கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி பூசுவீங்க, இது என்னுடைய மாம்சம் சொல்றார். அதே போல திராட்சை ரசத்தை குறித்து இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது சொல்லி அவர் பேசுறாரு. பேசிட்டு என்னைய நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். த மெமோரியல், இது ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு அனுசரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப நினைவு கூறுதல்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும். நினைவுனா யார கூறுவோம்? நினைவு, நினைவு கூறுதலின் நிலை இறந்தவங்க, ஒரு மறித்து போனவங்க தான் நினைவு கூறுவாங்க. அப்ப அவங்களை எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நினைவு கூற முடியும்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களை நம்ம நினைவு கூற முடியும். எனவே அந்த வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூறணும் அல்லது இறந்தவர்களை பற்றி தான் நினைவு கூறணும் என்பதற்கு ஆதாரமாக 1 Corinthians 11:11 நான் படிக்கலாம். 1 Corinthians 11:11
ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவர் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறது.
23 படி.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
ஆமா, அப்போ இந்த ஒரு பகுதியில பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தெளிவாக இந்த ஒரு பாஸ்ஓவர் பற்றிய விஷயங்களை அவர் பேசுகிறாங்க. அப்படி அவர் பேசும்போது அந்த நினைவு கூறுதல் என்ற வார்த்தையை கூட அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். இதெல்லாம் தேவனே இதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரியம் சொல்லி நம்ம நம்பலாம், அதை உறுதி கூட படுத்தலாம். ஏனென்று சொன்னால் அந்த கர்த்தர் இயேசு அந்த மரிப்பதற்கு முன்பு அவர் செய்த அந்த ஒரு அனுஷ்டிப்பு அந்த பாஸ் ஓவர்ல அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. அப்புறம் அதற்கப்புறம் வந்த இவர் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தி நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு தைரியத்தோடு பேசுகிறார் சொன்னா, தேவனே இவருக்கு அந்த விஷயங்களை கர்த்தர் இயேசு மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதை பற்றி ரெக்கார்டு கலாத்தியர்ல அவர் பேசும்போது அவர் தெளிவா பேசுறாரு. தான் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் தேவன் தனக்கு காண்பித்த தரிசனங்களையும் அந்த ஒரு சிந்தைகளையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அதன் அடிப்படையில தான் இந்த ஒரு பாஸ் ஓவர் பற்றிய விஷயத்தை கூட அவர் தான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு உறுதியோடு கூட அவர் பேசுறார். அப்போ இதுல விசேஷமாய் அந்த 26 பார்த்தா, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கோட் பண்றார். அப்போ இதுல இருந்து இது ஒரு மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு அனுசரிப்பு என்பதை நம்ம நிச்சயப்படுத்தலாம். அப்போ மரணத்திலிருந்து நினைவு கூறக்கூடிய அனுசரிப்பு ஓகே, ஆனா அவரே கூட இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துட்டாரு, நான் வருமளவும் சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இதுல கூட நியாயமான சில சந்தேகங்கள் நமக்குள் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு கால பகுதியில நம்ம கொடுப்பது நல்லது. ஏன்னு சொன்னா நம்ம வாழ்கிற காலமும் ரொம்ப கொஞ்ச காலமா இருக்கிறதுனால அநேக விஷயங்களை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு வேத மாணாக்கர்களுடைய முக்கியமான பணியாக அது காணப்படுது. எனவே அவர் எதற்காக கர்த்தர் வருமளவும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு பாத அங்கங்களுக்குரிய வாய்ப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலத்துல கர்த்தர் இயேசு வந்தா சார் நீங்களா அவர் வந்துட்டாரு. அவர் வந்து ஏறத்தாழ 130 ஆண்டுகள் தாண்டி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், கரெக்டுங்களா? 1874 வந்துட்டாரு. அப்போ அவர் வருமளவும் நினைவு கூறுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்தாச்சு, அப்ப நம்ம நினைவு கூற வேண்டியது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதை பற்றிய கூட நம்ம தெரிந்த சிந்தை இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, வேதாகமத்தை எப்படி படிக்கணும், இதை நம்ம பேசிக்காவே அறிஞ்சிருக்கிறோம். இந்த வேதத்தை தேவன் என்ன மாதிரி முறையில வச்சிருக்கிறாரு, அவர் சீட்டு போட்டு வச்சிருக்கிறார் வசனங்கள் இருக்கு. இதை பகுத்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆராய்ந்து பகுத்து நிதானித்து போதிக்கணும் சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாங்க. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வசன பகுதிகளை வச்சுட்டு அது ஒரு கட்டளையா, அது ஒரு பிரமாணமா நம்ம ஃபாலோ பண்ணிட முடியாது. முழு வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த வார்த்தையை பற்றி நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் பேசும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு பஸ்கா என்பது கர்த்தர் இயேசு இந்த பூமியில இல்லாததை நினைவு கூறும்படியா நீங்க செய்யுங்கன்னு அவர் சொல்லல. அவர் இந்த பூமியில இல்ல, அவர் ஆப்சன்ட், அவர் இங்க இல்ல. எனவே அவர் வர வரையே நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்கன்னா, அவர் இல்லாத காலத்துல அனுசரிக்கக்கூடிய ஒரு அனுசரிப்பா இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. ஒரு விஷயம் பேசுறார். இரண்டாவது விஷயம், அவர் வருமளவும் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? அப்போ அவர் வந்த அந்த நாள்லயே அந்த ஒரு வசனம் நிறைவேறிடுமா அப்படி ஒரு கேள்வி எழுதி பார்த்தா, நிறைவேறுகிறது இல்ல. இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரத்துல வசனம் 18,
தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆமா, இந்த இடத்துல அவர் கர்த்தர் இயேசுவே பேசும்போது தேவனுடைய, நான் திரும்பி வர்றதுன்னு பத்தி அவர் பேசல, தேவனுடைய ராஜ்யம் சொல்றார். அந்த ராஜ்யம் வர வரையில நான் இதை நான் பானம் பண்ண மாட்டேன் அப்படி அவர் சொல்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிரசன்னமாயிருக்கிற காலம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்ப காலம். பட் அந்த ஒரு ராஜ்யமானது ஒரு முழுமையான ஒரு அதிகாரத்தோடு அது காணப்படவில்லை என்பதை நம்ம கவனிக்கலாம். இது எப்படி உறுதிப்படுத்தலாம்? அதே அதிகாரத்துல வசனம் 16 படிக்கலாம். ஆமா, அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இது நிறைவேறும் அளவும் சொல்லி ஒரு வார்த்தை கூட வைக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறுகிற காலம் அது எதுன்னு பார்த்தா, அந்த காலம் இன்னும் கூட அந்த வாய்ப்பு இந்த பூமியில போய்கிட்டு இருக்கு. ரீப்ரின்ஸ்ல 5420 அதுல சகோதரர் ரசல் சொல்லும் போது இந்த ஒரு ஹார்வெஸ்ட் பீரியட் சொல்றாரு. இந்த ஒரு 1874 அப்புறம் இந்த பூமியில போய்கொண்டிருக்கிற இந்த ஒரு ஹார்வெஸ்ட் அறுவடையின் காலம், இந்த அறுவடையின் காலம் என்னைக்கு இந்த பூமியில முடியுதோ அன்னைக்குதான் தேவனுடைய ராஜ்யம் அவர் பேசின இந்த பாயிண்ட்ல அது நிறைவேறக்கூடிய காலம் சொல்றாரு. அது நிறைவேறினதற்கு அப்புறம் தான் இந்த பூமியில கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு பாஸ் ஓவர் கர்த்தருடைய சீஷர்கள் அனுஷ்டிக்கும்படியே அவர் சொல்லின அந்த காரியங்கள் கூட அது முடிவுக்கு வரும் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. எனவே சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு மாம்சீக இஸ்ரவேலர் இதை எவ்விதமாக நித்திய நியமமாக கடைபிடிப்பதற்கு தேவன்கிட்ட இருந்து கட்டளை பெற்றாங்களோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நான் கூட நமக்கு முன்னோடியாகிய நம்மளுடைய குருவாகிய கர்த்தர் இயேசு அவர்கிட்ட இருந்து இதை நித்திய நியமமாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கட்டளை வாங்கியிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு பஸ்காவை நாம் கூட வருஷத்துக்கு ஒரு முறை இதை நம்ம நினைவு கூற வேண்டும் சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப நம்மள்கிட்ட வரக்கூடிய இரண்டாவது கேள்வி என்னன்னா, மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்னாரு, இதை நீங்கள் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். வெறும் கட்டளை மாத்திரம் கொடுக்கல, மாறாக அந்த கட்டளைக்குள்ள இன்னும் ஒரு காரியம் கூட என்ன சொன்னார்னா, அதை கடைபிடிக்க வேண்டிய மாசம் பேசுறாரு, அதை கடைபிடிக்க வேண்டிய நாள் பத்தி பேசுறாரு. அதை பத்தி யாத்திராகம 12 அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்,
கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக.
ஆமா, இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. 13 அதிகாரம் 4 வசனம்,
ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள்.
ஆபிப் மாதம், அப்ப அந்த வருஷத்தினுடைய முதலாவது மாதம் அது ஆபிப் மாதம் சொல்லி பாக்குறோம். அதே 12 அதிகாரத்துல வசனம் 6,
அதை இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து.
ஆமா, அப்ப இந்த வசன பகுதிகள்ல அந்த வருஷத்தின் முதலாவது மாசம், அந்த மாசத்தினுடைய பேர் ஆபிப். இன்னும் மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு நிஷான் அப்படிங்கிற பேர் கூட இருக்கு. அப்போ இந்த ஆபிப் மற்றும் நிஷான் ரெண்டுமே ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். அதை தொடர்ந்து வரும்போது அந்த ஒரு மாசத்துல 14 தேதி பத்தி அவர் பேசுறாரு. அப்போ மாம்சீக இஸ்ரவேல பஸ்காவை அனுஷ்டிக்கணும்னா அவங்க எந்த நாள்ல அனுஷ்டிப்பாங்க? ஆபிப் மாசத்துல 14 தேதியில அனுஷ்டிப்பாங்க. அதே அந்த 6 வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன், 12:6,
இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து.
ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைமிங் கூட தெரியுது. அந்த 14 தேதியில எப்ப அடிக்கணும், சாயங்காலத்தில் அதை நீங்க அடிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு இந்த ஒரு அன்ஸ்லிப்பினுடைய நாள், நேரம், அந்த மாதம், இதை பற்றி தேவன் மாம்சீகசரீர்களுக்கு தெளிவாக கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்ப இதான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தொடர்ந்து வம்சாவளியை அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. யாரு? மாம்சீக இஸ்ரேலர்கள். அப்போ கர்த்தர் இயேசு வாழ்ந்த காலத்துல கூட, கர்த்தர் இயேசு கூட யார் தான், அவர் கூட ஒரு யூதன் தான், அவர் கூட ஒரு இஸ்ரேலர் தான். அப்ப இவர் கூட தன்னுடைய வாழ்க்கையில பஸ்காவை அனுசரிச்சிருக்காங்களான்னு கேட்டா, நிச்சயமா கர்த்தர் இயேசு அனுசரிச்சிருக்கணும். அப்ப கர்த்தர் இயேசு என்னைக்கு அனுசரிச்சிருப்பாங்க பஸ்கா? கர்த்தர் இயேசு அனுசரிக்கிற அந்த பஸ்காவினுடைய நாள் எதுவா இருந்திருக்கும் அப்படின்னா, அதை பற்றி நம்ம நேரடியா பதில் சொல்வதை விட சில வசன பகுதிகள் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவா நம்மளால பதில் கொடுக்க முடியும். கலாத்தியர் 4:5 கலாத்தியர் 4:5
காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
இந்த இடத்துல வார்த்தை எப்படி வருது பாத்தீங்களா, நியாய பிரமாணத்திற்கு கீழானவர். அப்ப கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும் போது அவர் எதற்கு கீழானவரா இருக்கிறாரு? நியாய பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் இந்த பூமியில வாழும் போது எதை அவர் ஃபாலோ பண்ணி வாழணும், நியாய பிரமாணங்களை ஃபாலோ பண்ணி வாழணும். இந்த நியாய பிரமாணத்துல எது ஒன்றையும் அவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மீறிடக்கூடாது. அப்படி ஒருவேளை அவர் மீறினார் சொன்னா அவர் குற்றவாளியா ஆயிடுவாரு, அவர் ஒரு மாசுள்ளவரா மாறிடுவாரு. அப்படி ஒரு குற்றவாளியாகிய ஒருவர் ஜனங்களுக்காக அவர் பலி செலுத்தினால் அந்த ஈடுபலி கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ கர்த்தர் இயேசு பற்றிய விஷயத்துல நம்மளுக்கு தெரியும், நம்முடைய ரட்சகரை பற்றி கர்த்தர் இயேசு தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு உண்டுங்களா? பஸ்கா சம்பந்தமான விஷயத்துல கண்டிப்பா தவறு செய்திருக்க அவர் வாய்ப்பு இல்லை. அப்போ கர்த்தர் இயேசு அனுஷ்டிச்சிருக்கிற பஸ்கா, பஸ்காவினுடைய பண்டிகை சமீபம் ஆயிற்று. அதாவது அதுக்கு முந்தைய நாள் ஏறத்தாலும் நிசான் 13 அந்த 13 தேதியில கர்த்தர் இயேசு பற்றிய விஷயத்துல இந்த வார்த்தை வருது. அது அந்த நாள் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டார், சீசர்கள்ட்ட போய் நீங்க இடத்த ஒழுங்கு பண்ணுங்க, நம்ம அனுசரிக்கணும் சொல்லி அந்த ஒரு ஆயத்த வேலைகள் செய்யும்படியா நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ கண்டிப்பா கர்த்தர் இயேசு அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் பஸ்காவை அனுசரிக்கணும்னா அவர் எந்த நாள்ல அனுசரிச்சிருக்கணும், நிசான் அல்லது ஆபிப் 14 தேதியில சாயங்காலத்துல அவர் கரெக்டா பண்ணிருக்கணும். மாறி இருக்க வாய்ப்பு உண்டுங்களா? ஒருவேளை தான் தேவனிடத்திலிருந்து வந்தோம் சொல்லி அவர் நியாய பிரமாணங்களை எல்லாம் அவர் தலைகளை திருப்பி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல. அப்படி பண்ணியிருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத முடியாது, அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர் சொல்லி. அப்போ இவர் நியாய பிரமாணத்தினுடைய முடிவா கூட இருக்கிறாரு. அந்த முடிவு கூட எப்படி முடிச்சு வைக்கிறார் அப்படின்னா, அதை முழுமையாக கடைபிடித்து அவர் முடிச்சு வைக்கிறார். சகோதர சகோதரிகளை, இது நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில அநேக சந்தர்ப்பங்களில அவர் செயல்பட்ட அநேக விஷயங்களை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அவர் நியாய பிரமாணத்தை கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணினார் சொல்லி. அவர் வாழ்க்கையில கூட விருத்த சேதனம் இருந்துச்சு, கரெக்டுங்களா? அவர் வாழ்க்கையில கூட மற்ற எத்தனையோ அவர் போடுகிற உடையில இருந்து, மற்ற அவருடைய பேச்சுவார்த்தைகள் இருந்து, எல்லாவற்றிலேயும் நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களை அவர் தெளிவாக பின்பற்றி இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இயேசு செஞ்ச அந்த ஒரு பாஸ் ஓவர் சரியாக அது நிசான் 14 மாலை 6 அல்லது அந்த ஒரு 6 மேல் உள்ள பகுதிகளில் சாயங்காலத்துல அவர் அந்த ஒரு அனுசரிப்புல போயிருக்கிறார் நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இந்த ஒரு காரியத்துல தான் நம்மளுக்கு சில குழப்படியான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் இயேசு அனுசரிச்சது போலதான் யாரெல்லாம் அனுசரிக்கணும், இஸ்ரேலர்கள் எல்லாரும் அனுசரிக்கணும், விசேஷமா யூதர்கள் அவங்க அனுசரிக்கணும், கரெக்டுங்களா? ஆனால் அங்க நடந்தது என்ன அப்படின்னா, யோவான் 18:28
ஒரு
நியாய விசாரணை அல்லது ஒரு மரண சம்பவத்தின் தொடர்பான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் இங்க யூதர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்க அந்த இடத்துக்குள்ள போகல. எதுக்கு அப்படின்னு கேட்டா, என்ன விஷயம் வருது அங்க, அவங்க பஸ்காவை தீட்டுப்படாம புசிக்கணும். தீட்டுப்படாம பஸ்காவை புசிப்பதற்காக அவங்க என்ன பண்றது இல்லைன்னா, இந்த மாதிரி ரத்தம் சிந்தக்கூடிய இடத்துக்குள்ள இந்த மாதிரி விசாரணைகள், அடிகள், பல்வேறு பட்டதான சந்தை சச்சரவுகள் நடைபெறக்கூடிய இடத்துக்குள்ள இவங்க போறது இல்ல. அப்ப இந்த விஷயத்தை பார்த்தா, அப்ப யூதர்கள் என்ன செய்யல, இன்னும் பஸ்காவை அனுசரிக்கலன்னு தெரியுது. ஆனா கர்த்தர் இயேசு பஸ்காவை அனுசரிச்சுட்டு வந்துட்டார், அவர் ஒரு நியாய விசாரணைக்குள்ளேயே அவர் இருந்துட்டு வந்துட்டார். அப்ப இதுல ஒரு வித்தியாசங்கள் தெரியும். அப்ப யூதர்கள் ஏன் இன்னும் அனுசரிக்கிறார்? அப்ப யூதர்கள் அந்த ஒரு பிரமாணங்களை ஃபாலோ பண்ணலையா? அப்படி வச்சு யோசிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த யூதர்கள் மத்தியில மத தலைவர்களா எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க, நியாயாதிபதிகள், வேத பாரகர்கள், பரிசெயர்கள், சதுசெயர்கள், இவங்க கையில என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நியாயப்பிரமாணங்கள் கையில வச்சிருக்கிறாங்க. ஜனங்களே அவங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க, அவங்க தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நியாயப்பிரமாண புத்தகங்கள் கையில வச்சிருக்கிற இந்த யூதர்களுக்கு யாத்திராகமம் 12 அதிகாரத்தை பத்தி தெரியுங்களா தெரியாது? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். மற்ற அநேக விதமான பஸ்கா அனுசரிப்புகள், கானான் தேசத்துக்கு போய் அனுசரிச்சது, இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து அவங்க அனுசரிச்சிருப்பாங்க, அதாவது அவங்க பார்த்திருப்பாங்க அதெல்லாம். அப்ப அப்படியெல்லாம் பார்த்திருக்கிற அவங்க ஏன் அந்த மாதிரி கரெக்டா நிசான் 14 அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? ஒண்ணு, அப்படி ஒருவேளை அவங்க ஒருவேளை சரியா செஞ்சு கத்தரையே செய்தா தப்பா செஞ்சிட்டாரா? ரெண்டு, இந்த ரெண்டு ஒரு கன்ஃபியூசன் வருது பாத்தீங்களா. ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு நிச்சயம் மாத்திரம், நம்ம சப்ஜெக்டுக்கு ஆரம்பத்தை நம்மளுக்குள்ள தெளிவா இருக்கணும். தெளிவா இருந்தா அதுதான் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அந்த தெளிவான விஷயங்கள் என்னன்னா, கர்த்தர் இயேசு இந்த ஒரு பஸ்காவை பற்றி அந்த நியாயப்பிரமாண பிரமாணங்களை அவர் தெளிவாய் கடைபிடித்தவர், அவர் எந்த விதத்திலையும் மிஸ்டேக் பண்ணிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு உறுதி மாத்திரம் இந்த சப்ஜெக்டினுடைய ஆரம்பத்துல நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டும் சகோதர சகோதரிகள். அந்த ஒரு உறுதியை வச்சுக்கிட்டு அப்ப இந்த யூதர்களை நம்ம ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம். இவர் கரெக்டா பண்றாருன்னா அப்ப இவங்க ஏன் அதை ராங்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு சிந்தை கூட இவங்க கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு இந்த பாடத்துக்கு சில தெளிவான வழிகாட்டல்கள் அல்லது உண்மைகள் நம்மளுக்கு புரிய வரும் சகோதர சகோதரிகள். அப்ப இதுக்கு ஆரம்பமா நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, அந்த யூதர்கள் பண்ணின தவறு போல இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில இந்த தவறான நிலைகள் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியம் இல்லை. அதனாலதான் நம்ம கூட இந்த ஒரு 2011 உட்காந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வசனங்கள் என்ன பேசுதுன்ற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தவறா அனுசரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா ஜெகோவா விட்னஸ் கொடுக்கலாம். ஜெகோவா விட்னஸ் கூட எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர பஸ்கா அவங்க அனுசரிக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒருத்தர் தான். ஆனா எந்த நாள் அனுசரிக்கிறாங்க அவங்க? நிசான் மாதம், அதாவது நம்ம 1000 செய்யற மாதிரி அவங்களும் அந்த 15 அந்த ஒரு நாள் தள்ளித்தான் அவங்க கூட ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கிறதுனால, ஆனால் கர்த்தர் இயேசு காலத்துல கூட குளறுபடி இருந்துச்சு, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? கரெக்டா மத்தவங்க எப்படியா செய்யறாங்களோ இல்லையோ அந்த பிரமாணங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து எந்த டயத்துல செய்யணுமோ அந்த டயத்துல செஞ்சுட்டாரு. அதே போலதான் அவர் அடிச்சுடுகளை பின்பற்ற நாம் கூட ஏதோ அப்படின்னு சொல்லி செய்யாதபடி கரெக்டான உண்மைகளை கண்டுபிடிச்சி அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு டைமிங்ல செஞ்சோம்னா அது தேவன் பார்வைக்கு ஏற்றதா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்ம அவருடைய சீசர்கள் என்று சொல்லிக் கொள்கிற விஷயத்துக்கு கூட அது பொருத்தமுள்ளதாக இருக்கும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த குளறுபடிகளுக்கு வாய்ப்பு என்ன. வசன பகுதிகள் இருக்கலாம். யாத்திராகமம் 12 அதிகாரத்துல 2 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை
உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களால் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி தொழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 16 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
அப்போ இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா இந்த பஸ்காவினுடைய காரியங்கள் எப்படி நடக்கப்படணும், ஆட்டுக்குட்டி எத்தனாவது நாள் தெரிந்து கொள்ளப்படணும், எவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருக்கணும், எந்த நாள்ல அதை அடிக்கணும், அதை பத்தி தெளிவா பேசுறாங்க. அதுல வசனம் 6 மறுபடியும் நீங்க படிக்கலாம்.
அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து.
ஆமா, அந்த சாயங்காலத்தில் அதை அடித்து இந்த யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நிரடலாக இந்த இடத்துல இந்த ஒரு வசன பகுதி காணப்படுதுன்னு சொன்னா நம்மளுக்கு ஆச்சரியம் இல்ல. அப்ப இந்த வசன பகுதி ஒருவேளை இந்த உங்களுக்கு இது ஒரு புதிய சிந்தையா இருக்கலாம், ஒருவேளை ஏற்கனவே கேட்டிருந்தால் கூட ஞாபகம் இல்லாமல் போகலாம். ஆனா நம்மளுடைய இந்த குழப்பத்திற்குரிய பதில் இந்த 12 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சாயங்காலத்தில் அதை அடித்து, அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய நாள் கணக்கு உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? சாயங்காலம், கரெக்டுங்களா? 6 ஸ்டார்ட் ஆகி மறாவது நாள் அது என்ன பண்ணிரும்? முடிஞ்சிடும். அப்ப நிசான் 14 சொன்னா அது இந்த ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஈவினிங்குள்ள அது முடிஞ்சிடும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த ஒரு பஸ்கா, அதாவது இந்த ஒரு ஆட்டை அடிக்கிற விஷயங்கள் தெளிவா இந்த இடத்துல பேசப்பட்டது. அப்போ அந்த 14 சாயங்காலத்தில் அதை அடிக்கணும். சாயங்காலத்தில் அடித்து அதை எப்ப புசிக்கணும்? அவங்க இரவு இரவு நேரத்தில் அவங்க புசிக்கணும். அப்படின்னா அவங்க எந்த டைமிங்ல இதை பண்ணிட்டு இருப்பாங்க? நாள் ஸ்டார்ட் ஆகுது சாயங்காலத்தில், சரி கரெக்டுங்களா? அப்போ இந்த சாயங்காலத்தில் அவங்க இதை அடிச்சு இரவு, இந்த சாயங்காலம் தொடர்ந்து என்ன வருது? ஃபுல் நைட் வருது. இந்த நைட்ல தான் அவங்க என்ன பஸ் பண்ணிருக்கணும்னா இந்த ஒரு பஸ்காவை அவங்க பூசிச்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த ஒரு நாள் கணக்குல போட்டு பார்த்தா நம்மளுக்கு சில உண்மைகள் தெரியுது. ஆனால் இந்த இஸ்ரேலர்கள் மத்தியில இதை அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, அதாவது அவங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுவதற்கு முயற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஈவினிங் என்ற வார்த்தையினுடைய மூல பிரதியில போய் பார்த்தோம்னா ஹீப்ரூ வேர்டு அதுக்கு அர்த்தம் கொடுக்குது. 61:53 அத கன்கார்டன்ஸ்ல நம்பர் ஈரப் ஈரப் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அந்த எபிரேய வார்த்தை. அந்த ஈரப் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு வித டெபனிஷன் கொடுக்கறாங்க. ஒன்னு வந்து ஈவினிங் சாயங்காலம்னே கொடுத்துறாங்க, இன்னொன்னு நைட் அப்படின்னு கூட கொடுக்கறாங்க. ரெண்டு அர்த்தத்துக்கு, அதாவது ரெண்டு பதிலுக்கு ஒரே வார்த்தை எப்படி இருக்கு? ஈரப். இது உங்களுக்கு நல்லா தெரியும், எபிரேய லாங்குவேஜினுடைய மெத்தட். எபிரேய லாங்குவேஜ்ல எதுக்கு பஞ்சம்? எதுக்கு பஞ்சம் இருக்கு? எபிரேய மொழியில வார்த்தைகளுக்கு பஞ்சம் இருக்கு. தமிழ் மொழியில அப்படி இல்ல. அதுல எத்தனை எக்கச்சக்கமான 200 மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறதுனால எந்த பஞ்சம் எந்த விஷயத்துக்கு கூட வார்த்தைகள் கொண்டு வந்துடலாம். ஆங்கிலத்தில் இல்லாத வார்த்தைகளுக்கு கூட தமிழ்ல ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளுக்கு. ஆனா இந்த எபிரேயத்துல அப்படி கிடையாது. உதாரணம் எப்படி சொல்லலாம்? சேமேஷ் பார்த்தோம் பாத்தீங்களா, சேமேஷ் சூரியன் பத்தி பாக்குற விஷயத்துல, யோசுவா புத்தகத்துல சேமேஷ்ன்றது ஒரே எபிரேய வார்த்தை. ஆனா பதில் எப்படி இருக்கு? சூரியன் சொன்னா கூட சேமேஸ் தான், சூரியனுடைய வெளிச்சம் சொன்னா கூட அதுக்கும் சேமேஸ் தான். அப்ப எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? கன்ஃபியூசன் வரும் பாத்தீங்களா. அதே கன்ஃபியூசன் தான் இந்த 14:6 இருக்கு. இதை பற்றி அநேக ஆங்கில மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிளா ஈவினிங் 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 தான் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய காலத்துல ரொம்ப விசேஷமா ரோதர்ஹாம் அவருடைய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா பட்வீன் த டூ ஈவினிங் சொல்றார், இரண்டு சாயங்காலங்களுக்கு இடைப்பட்ட நேரம், அந்த ஒரு நேரத்துல தான் இவங்க அந்த இதை அடிக்கணும்ன்ற மாதிரி அந்த ஒரு ஒரிஜினல் பிரதியில இருந்து அவர் மொழிபெயர்த்துட்டார். யாரு? ரோதர்ஹாம். அதை பற்றி நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் கூட ரீப்ரின்ஸ்ல 29:53 அந்த ஒரு பேஜஸ்ல அவர் பேசும்போது, இந்த ஒரு இஸ்ரேலர்கள் கிட்ட இரண்டு சாயங்காலங்களுடைய கடைபிடிப்பு இவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த இரண்டு சாயங்காலங்களுடைய கடைபிடிப்பு அவங்க மத்தியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த சாயங்காலத்தை கணக்குல எடுக்கிறது இல்ல. அவங்க எந்த சாயங்காலத்தை கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முடியுது பாத்தீங்களா அந்த நாள், அந்த முடியக்கூடிய நாள்ல மதியம் 12 3 மணி, இது ஒரு சாயங்காலம். அப்புறம் 3 6 மணி, இது ஒரு சாயங்காலம். இப்படி இரண்டு சாயங்காலங்களை அவர்கள் கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வேதத்துல வேற ஏதாவது சாயங்காலங்கள்ல உதாரணங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அநேக உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு ஃபேமஸா உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னா நம்மளுக்கு கூட ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். வசன பகுதி படிக்கலாம். சங்கீதம் 40:5 சங்கீதம் 40:5
நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனை
35 சிஸ்டர்
கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும்.
ஆமா, இந்த இடத்துல வரக்கூடிய சாயங்காலத்திலே அழுகை தங்கும். அப்ப இந்த இடத்துல என்னதான் வரணும்? சாயங்காலம் கரெக்டா? இரவு. ஏன்னா இது ஒரு அடையாள வார்த்தை. இது இரவு என்பது சுவிசேஷ யுகத்தை குறிக்குது. இந்த உலக ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷ யுகம் என்னதான்? ஒரு இரவு மாதிரி. தேவனை பற்றிய அறிவு இல்ல, பல்வேறுபட்ட கஷ்டங்களும் பாடுகளும் அவங்க போய்கிட்டு இருக்கு. அப்போ அது இரவு. அப்ப இரவுன்ற வார்த்தை தான் வரணும். ஆனா என்ன போட்டிருக்காங்க அந்த இடத்துல? சாயங்காலம். இதுல ஆச்சரியம் இல்ல. என்னன்னா இந்த இடத்துல வரக்கூடிய எபிரேய வார்த்தை கூட ஈரப், இதே வார்த்தை தான் அந்த இடத்துல பொருத்தி இருக்கிறதுனால அவங்க சாயங்காலம் போட்டா கூட அந்த மொழிபெயர்ப்பாளர்களை பார்த்து ஏன் போட்டீங்கன்னு கேள்வி கேட்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு சாயங்காலம் கூட அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சில கன்ஃபியூசன் இருக்கு. ஆனால் இந்த ஒரு ஈரப்பு என்ற வார்த்தை படியே கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய இரண்டு சாயங்காலங்கள் அடங்கிய ஒரு சம்பவங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த சம்பவங்கள் எது என்று சொன்னால், லேவியராகமம் 24 அதிகாரம் 2 வசனம், ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்துவிளக்கு இருக்கு. இந்த குத்துவிளக்கு எப்பொழுதும் எரியணும், கரெக்ட்ங்களா? முக்கியமா இந்த குத்துவிளக்கினுடைய வெளிச்சங்கள் எப்ப கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்னா இரவு நேரத்துல. ஏன்னா இது அணைஞ்சு போச்சா இல்லையா தெளிவா கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லைங்களா? இரவு நேரத்துல, இரவு நேரத்தில். அப்ப உதாரணம் நீங்க யோசிங்க, இப்ப நம்மளே இருக்கிறோம் அப்படின்னா இருட்டானது, இருட்டு ஆயிடுச்சு, இருட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம விளக்கு பத்தோம், கரெக்ட்டுங்களா? இருட்டாயிடுச்சுன்னு வளர்க்கும். ஆனா இந்த ஆசிரியப் கூடாரத்தினுடைய ரூல் எப்படின்னா, ஆரோன் அவருடைய குமாரனுடைய டியூட்டி எப்படி இருக்கணும்னா, இந்த சூரியன் மறைய இருக்கக்கூடாது. மறைய விட்டதுக்கு அப்புறம் பொருத்தினாங்கன்னா அது ராங் ஆயிரும், தேவன் பிரமாணங்களை கடைபிடிக்காத மாதிரி ஆயிரும். அதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சாயங்காலத்தில் வசனம் வருது பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன விளக்கம்னா அது இரண்டு ஈவினிங். அப்ப என்ன அர்த்தம், இவர் இந்த 12 to 3 இவர் போய் என்ன பண்ணிடுவார், அத அந்த குத்து விளக்கை அவர் அழகா ஏற்றிடுவார். ஏற்றி வச்சுட்டா மத்த வரக்கூடிய இரண்டாவது சாயங்காலம் ஆகிய 3 to 6 அது என்ன ஆயிரும், ஏறத்தாலும் அந்த ஒரு வெளிச்சங்கள் குறைவுபட்டு சூரியன் மறைஞ்சி இருள் ஸ்டார்ட் ஆயிரும். 6 சொன்ன போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நம்மளுடைய கிளைமேட் மாதிரி அன்னைக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வாழ்ந்த வனாந்திர பகுதிகளில் அங்கெல்லாம் கூடிய சீக்கிரமே இருட்டு ஆவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே இந்த இரண்டு சாயங்காலம் என்ற விஷயம் எந்த இடத்துல சூட்டப்படாது, ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த குத்துவிளக்குகள் சம்பந்தமான விஷயத்துல சூட் ஆகுது. ஆனால் இந்த பஸ்கா பற்றிய விஷயத்துல இந்த இரண்டு சாயங்காலங்கள் சூட் ஆகுமான்னு கேட்டா முடியுது இல்ல. எப்படி உறுதிப்படுத்தலாம்னா, உதாரணம் யோசிங்க, அந்த நாளினுடைய முடிவு பகுதியை தான் இவங்க எடுக்கிறாங்க, 14 நிசான் 14 மதியம் 12 அதுல இருந்து 3 இது ஒரு சாயங்காலம், 3 அதுல இருந்து 6 இது இரண்டாவது சாயங்காலம். அப்ப இவங்க யாத்திராகமா 12:6 அந்த வசனத்துக்கு சாயங்காலத்தில் அதை அடித்தன எந்த சாயங்காலத்தில் அடிப்பாங்க, அந்த 14 12 to 3 அது ஒரு சாயங்காலம் தானே, அந்த சாயங்காலத்தில் அவங்க அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எத்தனையோ விஷயங்கள் சொல்றாரு, அதையெல்லாம் இந்த இரண்டாவது சாயங்காலத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்களா, கடைபிடிச்சிருவாங்க. இப்படி அவங்க வந்து இதை வாதாடுவதற்கு அல்லது தங்களுக்கு ஆதாரமாக அந்த வசன பகுதிகள் கொடுக்கறாங்க. ஆனா இது சாத்தியமா, 3 to 12 அடிச்சு மற்ற எல்லா சடங்காச்சாரங்களையும் தேவன் பஸ்காவுக்கு நியமனமாய் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் இந்த குறுகின பீல்டில் அவங்களால செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா சூட்டபிள் ஆகிறது இல்ல. அதை நம்ம நிர்மணப்படுத்தலாம், வசன பகுதி 12:6
அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து
பாருங்க. அப்போ சாயங்காலத்தில் அதை அடித்துனா அவங்க எந்த பீல்டில் அடிச்சிருக்கணும், இத 12 to 3 நிசான் மாதம் 14 அந்த நாளினுடைய முடிவு பகுதி இன்னும் முடியல, 6 ஆயிடுச்சுனா தான் 15 ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா 12 to 3 ரைட். அடுத்தது 8 வசனம் படிங்க,
அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினார்கள்.
பாரு, அப்போ இந்த ஒரு அந்த மாம்சத்தை அவங்க அடிச்சது மாத்திரம் இல்ல, அதை எப்படி பண்ணணும்னா ராத்திரியில அவங்க அதை புசிக்கணும். அப்ப இது சாத்தியம், மாம்சத்தை அடிச்சு அந்த ஒரு 3 இரண்டாவது வரக்கூடிய 3 அவங்க அனைத்து மாம்சத்தையும் அவங்க புசிச்சு முடிக்கணும். அடுத்தது பாக்கலாம், 29 வசனம், 29 சாயங்காலத்தோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனா வார்த்தை எப்படி இருக்குன்னா, நடு ராத்திரியிலே அப்படின்னா மிட் நைட், நடு ராத்திரி எப்ப வரும், அது சூரியன் கீதியில அங்க பேசவே முடியாது, மிட் நைட். அப்ப ஏறத்தாலும் இந்த மிட் நைட் சொன்னா கண்டிப்பா அதுக்குள்ள இந்த இரண்டாவது சாயங்காலம் பொருந்தி வராது. அதுக்கப்புறம் வசனம் எடுத்து படிக்கலாம், உபாகமம்
16:1
புறப்பட பண்ணினது கூட எப்ப புறப்பட பண்ணிருக்கிறாரு, ஆபிப் மாதத்துல ரா காலத்துல புறப்பட பண்ணிருக்கிறாரு. ஒரு ஆதாரங்கள் கிடைக்குது இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவங்க இதுக்குள்ள அவங்க என்னென்ன நடத்த வேண்டியது இருக்கு. அதாவது இந்த 12 இருந்து 6 மணி, ஏறத்தாழ 6 அவர்ஸ், 6 மணி நேர காலப்பகுதியில ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க பஸ்காவை அடிச்சிருவாங்க. மீதி உள்ள 3 மணி நேரத்துல அவங்க அதை புசிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அவங்க ரா முடிச்சு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். சங்கார தூதனுடைய வேலைகள் இருக்கு. மற்றும் சங்கார தூதன் வேலைகள் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அன்னைக்கே அவங்க என்ன பண்ணணும்னா புறப்படணும் சொல்லி சொல்றாரு. அவங்க புறப்படுகிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? இஸ்ரேலர்கள் 600,000 புருஷர்கள். அது வெறும் சகோதர, அதாவது புருஷர்களை மாத்திரம் குறிக்குது. அப்ப அவங்களுடைய மனைவிகள் மற்றும் அவங்களுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கணக்கெடுத்தா எப்படியும் ஒரு 20 லட்சத்தையாவது தாண்டும். இது ஜனங்கள், மனுஷர்கள். ஒருவேளை மனுஷர்கள் கிட்ட கூட தீவிரங்கள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா தேவன் எல்லா ஆயத்த வேலைகள் கொடுத்தார். நீங்க அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் ரெடியா போட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் போய் அவசரமா எதையும் போடக்கூடாது, எல்லாம் போட்டு ரெடியா இருங்கன்னு சொன்னாரு. கரெக்ட் தான். ஆனா இந்த வசனம் பாருங்க, யாத்திராகமம் 12:37. கால்நடை நடந்து பிரயாணம் பண்றாங்க. துரிதங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு, வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா வயசானவங்க இருக்கிறாங்க, அந்த கால்குலேஷன் கூட விடுங்க, அது கூட இருக்கு, பாக்கணும் தான். பட் அதை விட்டுட்டா கூட இன்னொரு பார்ட் பாருங்க, 32 வசனம்.
நீங்கள்
சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள். ஆடு மாடை ஓட்டிட்டு போக முடியுமா? நம்ம நினைக்கிறபடி அப்போ இவங்களுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்திருக்கும்? ஆடு மாடுகள் பெருக்கம் அதிகம் இஸ்ரேலர்கள் கிட்ட. அப்போ அவ்வளவு ஆடு மாடுகள், 20 லட்சம் ஜனங்கள், இவங்க எல்லாரும் இந்த ஒரு 3 மணி நேர கால அளவுக்குள்ள இத்தனை செயல்களும் செய்ய முடியுமானா? கண்டிப்பாக அதை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நிசான் 14 இஸ்ரேலர்கள் அவங்க பிரயாணம் பண்ணிட்டாங்களா அந்த ஒரு எகிப்தை விட்டு? அப்படின்னா நிச்சயம் இல்லை. அப்ப இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? அவங்க அப்ப வேற எப்ப கிளம்பினாங்க, எப்ப இந்த பஸ்காவை அவங்க புசிச்சாங்க, என்ன ஏது அப்படின்னு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா, வேதத்துல தேவன் தெளிவாக ஒரு இடத்துல அதை பற்றிய ரெக்கார்டு நம்மளுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. எண்ணாகமத்தின் புத்தகம் 33:3 வசனம். முதலாவது மாசத்துல 15 14 இல்ல 15 புறப்படுறாங்க. 15 புறப்படுறாங்கன்னா அப்ப பஸ்கா அவங்க என்னைக்கு அனுசரிச்சிருக்கணும்? 14 இந்த பஸ்கா அனுஷ்டிப்புல மாற்றங்கள் கிடையாது. மாற்றங்கள் இந்த பஸ்கா அனுஷ்டிப்புல கண்டிப்பா கிடையாது. இல்ல 2 ஈவினிங் இது பொருந்தாது. எந்த இடத்துல? பஸ்கா சம்பந்தமான விஷயத்துல பொருந்தாது. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? சங்கீதம் 35 பொருந்துதா? சாயங்காலம் என்ற வார்த்தை கண்டிப்பா பொருந்தது இல்ல. அதே போலதான் இந்த இடத்துல கூட இந்த எபிரேய வார்த்தைக்கு, ஒருவேளை யூதர்கள் இப்படி நியாயங்கள் சொல்ல வந்தால், யூதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான விளக்க உரையாளர்கள் இருக்கிறாங்க வேதாகமத்தை. அந்த விளக்க உரையாளர்கள், அதுதான் ஜெகோவா விட்ட சொன்னோம், மற்ற பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஈரப் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வாதாடுவதற்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தா கூட நம்ம சகோதரர் ரசல் மற்றும் அவரோடு இருந்த அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டன் ஃப்ரே அவர்லாம் தெளிவா அவர் கோட் பண்றாரு, இந்த விஷயம் கண்டிப்பா பஸ்காவுக்கு சூட் ஆகாது. அப்ப இவங்க கண்டிப்பா பஸ்காவை இவங்க என்னைக்கு புசிச்சிருக்கணும்? இங்க லாஸ்ட்ல அவங்க கணக்கு போடுறாங்கல்ல, இந்த கணக்கு செட் ஆகாது, அந்த லாஸ்ட்ல உள்ள கணக்கு அதுக்கு சூட்டபிள் ஆகாது. அப்ப எந்த மாதிரியான முறையில் நம்ம கணக்கு வைக்கலாம் அப்படின்னா, இந்த முதலாவது மாதம் அதாவது முதலாவது மாசத்துல 14 ஆரம்பம், அந்த நாளினுடைய ஆரம்பம் கூட எப்பதான் ஸ்டார்ட் ஆகுது? சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த நாள் அதனுடைய சாயங்காலம். ஏன் ஒரு நாளே உங்களுக்கு எப்பதான் ஸ்டார்ட் ஆகுது? சாயங்காலம். இதுல அவங்க பஸ்காவை அடிக்கலாம், அந்த ஆடை அவங்க பலி செலுத்தலாம். இந்த இடத்துல அவங்க பலி செலுத்தினா அவங்களுக்கு மறுபடியும் எவ்வளவு காலங்கள் இருக்கு? அந்த ஃபுல் நைட் இருக்கு. இன்னொரு விஷயம், எகிப்தியத்தை போய் கூட இவங்க என்ன பண்ணணும்? இவங்க கொள்ளையாடணும். அந்த செயல்லாம் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. ராமுசு எங்க இருக்கணும்? இவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில வரக்கூடாது. ஏன்? சங்கார தூதனுடைய சங்காரங்கள் நடக்க போகுது. அப்ப அப்ப கூட அவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அப்ப நல்லா யோசிங்க. இப்ப அவங்க 6 மணிக்கு 14 சாயங்காலம் நாளினுடைய ஆரம்பத்துல அவங்க அந்த ஒரு பஸ்காவை அடித்து, அந்த நாளினுடைய இரவுல அவங்க புசிச்சு, நடுராத்திரி வரைக்கும் அவங்க புறப்படுறதுக்கு எல்லா இடத்திலும் தேவன் அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்திருந்தார். அதன்படி அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டான். ரெடி ஆகி இந்த காலப்பகுதி முழுசும் இந்த ஒரு நாளினுடைய முடிவு வரை புறப்பட்டாங்க. அவங்க வந்து ரெடி தான், நைட்டு எல்லாம் புசிச்சு அந்த ஒரு நைட்டு ஃபுல்லா போய்கொண்டே இருக்கு. ஏறத்தாழ ஒரு ஏர்லி மார்னிங் சம்பந்தமான விஷயத்துல இவங்க புறப்படுறதுக்கு ரெடி. எப்படி சொல்லலாம்? எல்லா அலறல் சவுண்டு கேட்கும் காதுக்கு, எல்லா விதமான எகிப்தியருடைய தலைசன் அவங்க சங்காரம் ஆவாங்க. அந்த பீரியட்ல கண்டிப்பா இவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிருப்பாங்களா? தூங்க வாய்ப்பு இல்ல. அவங்கள பெறப்படும்படியா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி பெறப்படும் போதுதான் அவங்க கிட்ட இவங்க கொள்ளையடிப்பதற்கு மற்ற நம்ம ஏற்கனவே பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் படிக்கலாம் உபாகமம் 16:1. என்ன
பண்ணுனீங்க?
புறப்படக்கூடிய தன்மைகள் நடக்குது. அப்ப அது வந்து கண்டிப்பா அந்த மாலை 6 மணி சூட் ஆகாது. ஏறத்தாழ அந்த ரா பகுதி அதனுடைய நடுமையம் அல்லது நடுமையத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு ஏர்லி மார்னிங் பீரியடு அது ஸ்டார்ட் ஆகும். அப்ப கூட சூரியன் இல்லத்தான், சூரியன் கிடையாது. பட் இவங்க அந்த ஒரு ஏர்லி மார்னிங்ல தான் அவங்க அதாவது புறப்படுவதற்குரிய எல்லாவித காரியத்தோடு அவங்க நின்னாங்க. தேவன் அவருக்கு அவங்களுக்கு சொன்னதின்படி அவங்க அந்த சாயங்காலத்தில் அடிக்கணும், ராவில புசிக்கணும், ரா முழுசும் வீட்டுக்குள்ள இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும், எகிப்தியர்கிட்ட போய் கொள்ளையடிக்கணும். இந்த அனைத்து செயல்களும் அவங்க செய்வதற்கு இந்த காலப்பகுதி முழுசும் கரெக்டா இருந்துச்சு. முடிச்சிட்டு அவங்க ராமசேஸ் சுக்கோத்தை விட்டு ராமசேஸுக்கு புறப்பட்டார்கள். அப்ப அந்த சுக்கோத்து டு ராமசேஸ் இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான், இது அவங்க கடந்து போகக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப அந்த இடத்துக்கு கடந்து போகக்கூடிய அந்த டைமிங் எல்லாம் அமையக்கூடியது எங்கன்னா இந்த ஒரு 14 ரா முழுசும் மற்றும் அந்த பகல் கால நேரங்கள் எல்லாம் சூட்டப்புள் ஆகி வந்து நிக்குது. அப்ப கரெக்டா அவங்க அந்த ராமசேஷுக்கு பிரயாணம் பண்ணி வந்த அந்த கால நாள் அது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுதுன்னா நிசான் மாதம் 15 அதைத்தான் எண்ணாகமத்துல நம்ம 33:3 நம்ம பார்த்தோம். இது இஸ்ரேல் ஜனங்கள் வாதிடுகிற விஷயத்திற்கு ராங்கா அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான விளக்க உரையாளர்கள் பேசுகிற விஷயத்திற்கு ராங் என்பதற்குரிய தெளிவுகள் தேவன் நம்மளுக்கு வேதத்துல வச்சிருக்கிறாங்க. நம்ம சில கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த யாத்திராகம 12 அப்புறம் வேற இடங்களில் எல்லாம் பஸ்காவை அனுசரிச்சவங்க அவங்க எப்பப்ப அனுசரிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகம் 5:10 ஆசரிச்சாங்க அந்த 14 என்ற ஒரு உண்மை நமக்கு கிடைக்குது. இன்னொரு வசன பகுதி லேவி ராகமம் 23:5. அப்போ முதலாவது மாதம் 14 அந்தி நேரத்திலே பஸ்கா பண்டிகையும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா வார்த்தைகள் வருது. அந்த 14 தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஒரு பஸ்காவை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போ இது பற்றி அநேக விளக்கங்கள் இருக்கும் போது இதைத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார் தான் வாழ்கிற காலத்துல மிகச்சரியாக அந்த நிசான் 14 மாலை அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேல் வீட்டறையில ரொம்ப தெளிவான முறையில அவர் அனுசரிச்சார். தான் அனுசரிச்சது மாத்திரமல்ல என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு கூட சொன்னாங்க. அந்த சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கு கூட அது பொருந்தக்கூடியதா இருக்கு, நாம் கூட கடைபிடிக்கும். அப்ப இந்த அளவுக்கு விஷயங்கள் இருந்தா இந்த யூதர்களால அதை செய்ய முடியல. இந்த யூதர்கள் ஏன் அப்படி ஃபாலோ பண்ணல? ஒருவேளை கர்த்தர் இயேசு செஞ்ச செயலையாவது அவங்க பாத்துருக்கணுங்களா இல்லீங்களா? நிச்சயம் பாத்துருக்கோம். ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும், என்னன்னா கர்த்தர் இயேசு எத்தனை பஸ்கா அனுசரிச்ச மாதிரி ரெக்கார்டு இருக்கு வேதத்துல? அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பஸ்கா அனுசரிச்ச மாதிரி ரெக்கார்டு இருக்கு. ஆனா மற்ற நாள் யோசிங்க, கர்த்தர் இயேசு அனுசரிப்பாரா இல்லீங்களா? கர்த்தர் இயேசு தேவாலயத்துக்கு போகாத ஏதாவது ஒரு ஓய்வு நாள் இருந்துச்சா? எந்த ஓய்வு நாள் ஏதாவது தேவாலயத்துக்கு போகாம இருந்தாரா? இல்ல. அப்ப எல்லா ஓய்வு நாள் தேவாலயத்துக்கு போறாரு. பண்டிகை விஷயங்கள் கூடார பண்டிகை விஷயத்துல எடுங்க, கூடார பண்டிகை விஷயத்துல போனாருங்களா இல்லீங்களா? பண்டிகை கண்டிப்பா போனார். எல்லாவற்றையும் கரெக்டா செஞ்ச அவரால இந்த பஸ்காவை கூட தன்னுடைய காலத்துல அவர் நிச்சயம் ஃபாலோ பண்ணிருக்கணும். அவர் விவரம் தெரியாத வயசுல கூட அவங்க அப்பா அம்மா எங்களை அவரை எங்க கொண்டு போயிட்டாங்க அந்த ஒரு எருசலேமுக்கு அந்த ஒரு பண்டிகைக்கு அவங்க அவங்களை கூட்டிட்டு போனது 12 வயசுல அவர் போனதை பற்றி ரெக்கார்டு கூட வேதத்துல இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்த்தா குறிப்பா அவர் என்னைக்கு தேவனோடு அந்த உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த 30வது வயசுல, அதுல இருந்து கூட நம்ம யோசிச்சு பார்த்தா நிச்சயம் கர்த்தர் இயேசு தவறிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்மளுடைய சுவிசேஷகர்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா அவங்க உறுதிப்படுத்துறாங்க. தம்முடைய மரணத்திற்கு முன்பு அவர் அனுசரிச்ச அந்த ஒரு நாளை பற்றி அவங்க தெளிவா கொடுக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய கர்த்தர் இயேசு தெளிவா செஞ்சிருந்தோம், இது ஏன் அந்த யூதர்களுக்கு புரியல? அப்ப புரியாத விஷயத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதை பற்றிய உணர்வுள்ள வார்த்தைகளை கர்த்தர் இயேசு பரிசேயர்கள்கிட்ட அந்த யூதர்கள்கிட்ட பேசியிருப்பாருங்களா இல்லைங்களா? நீங்க தவறு பண்றீங்க, கண்டிப்பா பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிற வசன பகுதி தான் அந்த யூதர்கள் ஏன் அவரை தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு பதிலாக நமக்கு அமையும். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரை, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம் ஒண்ணு, இன்னொன்னு தேவனுடைய கற்பனை. பாரம்பரியமும் இருக்கு, தேவனுடைய கற்பனையும் இருக்கு. இப்போ இந்த யூதர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க? பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? கற்பனையை விட்டுட்டாங்க. எப்படி சொல்லலாம் இந்த பாரம்பரியம் சொல்லி என்ன பாயிண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம்னா, தேவாலயம் அவர்கள் மத்தியில் இருந்துச்சா இல்லைங்களா? இந்த தேவாலயத்தை பற்றி எத்தனையோ பக்தி வைராக்கியங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்ப இந்த தேவாலயத்துல என்ன கூட இருக்கணும்? குத்துவிளக்கு கண்டிப்பா இருந்திருக்கணும். அந்த குத்துவிளக்கு இவங்க செய்யக்கூடிய சிஸ்டம் ஈரப்பு, சாயங்காலம் மற்றும் இரவு, இந்த காரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஒருவேளை இந்த மாதிரியான சிந்தை அவங்க மைண்ட்ல வந்திருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கால பகுதியில இவங்க இந்த ஒரு ஒரிஜினலை விட்டுட்டு திசை மாறுவதற்குரிய சம்பவங்கள் அவங்க லைஃப்ல போயிருக்கு. அந்த மாதிரி போன சம்பவங்கள் எதனுடைய பின்னணியா இருக்குன்னா, தேவனுடைய கற்பனைகளினுடைய பின்னணி கிடையாது, மாறாக அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய பின்னணி. ஒருவேளை பாரம்பரியத்தினுடைய பின்னணி பார்த்தா, இந்த பஸ்காவை 15ஆம் தேதி மறாவது நாள் அனுசரிச்ச சில சம்பவங்கள் கூட வேதத்துல இருக்கு. யோசுவா காலத்துல அப்படி பண்ணிருக்கிறாங்க, மற்றும் அந்த ஒரு எஸ்தர், முர்தகா இவங்களுடைய காலத்துல கூட இது கொஞ்சம் நாள் மாறி பண்ணிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னணியில இருக்கு. எசேக்கியா ராஜா அவருடைய காலத்துல கூட நாள் மாதிரி தான் நாள் மாறி அனுசரிச்சிருக்காங்க. ஆனால் அனுசரித்த இவர்கள் அனைவரும்